நம்ம கவனிக்கிறோம். 12 10 இருந்து 15 வரைக்கும் 10வது வசனத்தை கவனிப்போம். அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள், இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு, தம்முடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். நேற்று தினத்துல நம்ம வந்து பார்த்தோம், புலம்பல் எழுதும் போது எழுதினார். அப்போ அவர் வந்து சிக்ஷைக்கு உட்படுத்தும் பொழுது தேவன் அதை நீதியில கொண்டு வருவார். ஏன்னா அது விசுவாசத்தின் பரீட்சை. அது அவிக்குரிய பிள்ளைகளுக்கு அது வரும். ஏன் அந்த மாதிரி தேவன் வந்து அந்த சிக்ஷைய வந்து கற்றுக் கொடுக்குறாருனா, ஏன்னா சிக்ஷைன்னு சொன்னாலே அது வந்து தண்டனை, சிக்ஷைன்னா அடிக்கிறது அப்படின்னு சொல்லி பிரசங்கம் வரும். அப்படி கிடையாது, சிக்ஷைன்னு சொன்னா கற்றுக் கொடுக்குதல்னு சொல்லிதான் அதுக்கு பொருள். அடிக்கிறது தண்டிக்கிறது எல்லாம் கிடையாது. தேவன் அப்படி அடிச்சாருன்னு சொன்னா நம்ம தேரவே மாட்டோம், என்னைக்கோ காணாம போயிட்டு. அப்ப நம்முடைய பாவங்களுக்கு தேவன் வந்து நீதியில சரி கட்டணும்ன்றத எப்பவுமே மறந்துடக்கூடாது. வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ அந்த மரணத்துல இருந்து தேவன் தம்முடைய மரணத்தினாலே மரணத்தை ஜெயமாக விழுங்கி நமக்கு என்ன பண்ணாருன்னு சொன்னா, அவருடைய மரணத்துல மரணமும் நித்திய ஜீவனில நமக்கு உயிர்த்தெழுதலையும் நமக்கு நித்திய ஜீவனை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. அப்ப நம்ம செஞ்ச பாவங்களுக்கு தேவன் என்ன பண்ணுவார்னு சொன்னா, சிக்ஷைக்குட்படுத்தி தான் அதை வந்து கொண்டு வருவாரு. அப்போ அதுல ஏற்படுகிற அந்த உபத்திரவ போராட்டம் வேதனைகள் வந்து அவனுடைய பார்வையில உபத்திரவத்துக்கு அவனுக்கு கொடுத்துட்டு அதுல நீதியில கொண்டு வருவார், நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். நம்ம இதை ஏற்கனவே மீகாவில நம்ம பார்த்துருக்குறோம். மீகா புஸ்தகத்துல ரொம்ப தெளிவா எழுதுறாரு, என் சத்துருவே நீ சந்தோஷப்படாதே, நான் கீழே விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அவர் என்னை நியாயம் விசாரித்து என்னை வெளிச்சத்துல கொண்டு வருவார். அது வரைக்கும் நான் என்னுடைய அவருடைய நுகத்தை நான் சுமப்பேன். என்னை வெளிச்சத்துல அவர் கொண்டு வருவாரு. ஏன்னா நான் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தேன்னு சொல்லி தீர்க்கதரிசி எழுதுறாரு. அப்போ நம்முடைய பாவங்களுக்கு தேவன் நீதியில சரி கட்டுறதுக்காக அந்த நுகத்தை கொடுப்பாரு. அந்த நுகம் வந்து தேவன் சொல்றாரு, அந்த நுகம் போல தெரிஞ்சாலும் அதுல ஆண்டவர் என்ன பண்றாரு, சிக்ஷை ஏற்படுத்தி அதுல நமக்கு கற்றுக் கொடுத்து வெளியில கொண்டு வர்றாரு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து அவருடைய நீதியின் பாதையில வர முடிஞ்சது. இன்னைக்கு அவருடைய கிருபை நம்மளை பாதுகாத்துது எல்லா இடத்துலயும். எந்த இடத்துல இரக்கத்தை கொடுக்கணும், எந்த இடத்துல தயவு கொடுக்கணும், எந்த இடத்துல விசுவாச பெருக்கத்தை கொடுக்கணும், எந்த இடத்துல சிக்ஷைக்கு தாங்கக்கூடிய இருதயத்தை கொடுக்கணும், இதெல்லாம் அந்த கிருபையினுடைய பொக்கிஷங்கள். அது அதை முழுமையா சுதந்திரிக்கிறதுக்கு தேவன் நமக்கு கிருபை அளிச்சிருக்கிறது. நம்ம அழகா ஒரே வார்த்தையில் சொல்லிடுறோம், கத்துடைய கிருபை, கத்துடைய கிருபையில இருக்கேன், கத்துடைய கிருபையில இருக்கேன்ட்டு. அந்த கிருபைக்குள்ள இருக்கிற மகத்துவங்களை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்பொழுது ஆச்சரியமா இருக்கு. அதனுடைய சொரூபமாக தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரூபத்தை நிப்பாட்டுறாரு. இவர் தான் அந்த கிருபை அப்படின்னு சொல்லிட்டு, என கிருபையும் சத்தியமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனால் உண்டானன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ அந்த கிருபையை போக்கடிக்கும் பொழுது கிருபையை நீக்கிட்டா ராக்காலத்துக்கு உட்பட்டவங்களா மாறிடுவாங்க. அப்ப இந்த இடத்துல எளிமையாவில் எழுதும் போது ரொம்ப தெளிவா எழுதுறாரு. 11வது வசனத்துல, எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியான சமாதான பலனை தரும் அப்படின்றார். அந்த சிக்ஷைக்கு உட்படுத்தும் போது நீதியான பலனை, சமாதானத்தை உங்களுக்கு தருன்றாரு. ஏன்னா அவங்க கிருபைக்கு உட்பட்டவங்க, கிருபைக்கு உட்பட்டிருக்கனால அந்த கிருபைக்குள்ள சமாதானம் அடங்கி இருக்குது. அந்த சமாதானம் என்ன பண்ணோம்னா, மகிழ்ச்சிக்கு உட்படுத்தி நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போகும். அப்போ அந்த சிக்ஷையை தாங்கி கொள்கிற அந்த பக்குவத்தையும் அந்த கிருபை வந்து செய்யுது, அந்த கிருபையை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ரொம்ப அழகா சூழ்ந்து எல்லாத்தையும் தாங்கி வழி நடத்துற ஒரு பாக்கியத்தை அந்த கிருபை வந்து நமக்கு வந்து தந்திருக்கிறான்னு சொல்லி நம்ம வேதத்துல பாக்குறோம். 15வது வசனத்துல, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளை தழும்பி கலக்கம் உண்டாக்குறதினால் அநேக தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் தேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் தேஷ்ட புத்திர பாகரத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்றது. அப்ப அந்த சீர்கெட்ட தன்மையில பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால நீதியை தேடுறவங்களும் மாம்ச சிந்தையில இருக்கிறவங்களும் வந்து சீர்கெட்டு போவாங்க. இதுல அவங்க நிலைச்சு இருந்தாங்கன்னு சொன்னா, கடைசி வரைக்கும் அதுலயே உறுதியா இருந்தாங்கன்னு சொன்னா கிருபை வந்து நீக்கப்படும். சாலமோன்ட சவுல்ட நீக்கப்பட்ட மாதிரி கிருபை நீக்கப்பட்டுரும். கிருபை நீக்கப்பட்டு சொன்னா ராக்காலத்துக்கு உட்பட்டவங்களாம் மாறிடுவாங்க. அப்ப தேவனுக்கு பயந்திருந்தன்னு சொன்னா கிருபை வந்து போகாது, அந்த கிருபை இன்னும் அதிகமான ஒரு ப்ரொடெக்ட் கொடுக்கும். அதுதான் அவர் எழுதுறாரு சவுல் கலாத்தியர்ல, நம்ம வாசிச்சு பாருங்க, கிருபையை நான் அவமாக்குகிறது இல்லை அப்படின்றாரு. ஏன்னா நீதியானது நியாயப்பிரமாணத்திலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே அப்படின்றாரு. அதான் எபிரேயர்லயும் பதிவு பண்றாரு. அத வந்து நீங்க இந்த கிருபையை வந்து எந்த விதத்திலையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, இழந்து போயிடாதீங்கன்றார். கிருபை இழந்து போகாதபடிக்கு ஒருவரும் ஒரு எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றாரு. அப்ப இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தின் துர்க்கிரேயில சபைகள் இருக்கிறத பார்க்கும்போது கிருபைய போக்கடித்து கொண்டு இருக்கிறாங்க, கிருபையை போக்கடிக்கிறாங்க. அதனாலதான் எழுதுறாரு பவுல், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே ஒருவனும் நீதிமானாக முடியாது, இந்த கிருபை வந்து வீணா போகுது அப்படின்றாரு. யூதா புஸ்தகத்தை வாசிக்கும் போது என்ன கொஞ்சம் தெளிவுபடுத்துறாரு. யூதா புஸ்தகத்துல 1-4 வரைக்கும் வாசிங்க.
இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய காரணம் யாக்கோவினுடைய சகோதரனுமாயிருக்கிற யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது, உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருகக் கடவது, பிரியமானவர்களே, பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்கள் சிலர் பக்கவழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது.
ரொம்ப தெளிவா அப்போஸ்தலனாகிய யூதா எழுதுற, ரொம்ப தெளிவா எழுதுற. யூதா புஸ்தகம் முழுவதும் நம்ம வந்து தியானிச்சிருக்கிறோம், ஒவ்வொரு வசனமா தியானிச்சிருக்கிறோம் ஏற்கனவே. அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள், அதாவது பின்வாசல் வழியா வந்திருக்கிறாங்கன்ற. இயேசு யோவான் 10 ரொம்ப தெளிவா எழுதுறார் ஆண்டவர், நானே வாசல்றார், வேறு வழியாய் வருகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான் அப்படின்றார். இப்போ நானே வாசல் அப்படின்னும் பொழுது அது ஆவிக்குரிய சத்தியம், கிறிஸ்துவின் உபதேசம், புதிய உடன்படிக்கை. வேறு வழி அப்படின்னும் பொழுது பக்க வழி, பக்க வழின்றது அது இன்னொரு வழி. அப்போ அது வழியா வரும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, காம விகாரத்துக்கு ஏதுவாகன்னு சொல்லி இங்க போட்டிருக்கு. அப்ப இங்க காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி அப்படின்னு சொல்லும்போது, காம விகாரம்னு சொல்லும்பொழுது இந்த ஆண் புணர்ச்சி பெண் புணர்ச்சின்ற லிஸ்ட்ல போயிடக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்துல காம விகாரம்னு சொன்னாலே ஒரு பெண் ஆசையில மோகத்துல இருக்கிறவனுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அப்போ அந்த இதுல நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னோம்னா இதனுடைய மறைபொருள் நமக்கு மறைக்கப்பட்டுரும். மோசையினுடைய நாட்களை நீங்க கூர்ந்து கவனிக்கும் பொழுது ஒருத்தர் ஒருத்தர் குடிச்சு வெறித்து காம விகாரம் கொண்டிருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் சீனாய் மலாடி வாரத்துல. அப்ப ஏன் அவங்க அந்த காம விகாரம் கொண்டிருந்தாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க விக்கிரகத்துக்கு அவங்க தங்களை வழிபாடுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. விக்கிர வழிபாட்டுக்கு ஒப்பு கொடுத்தனால அதுல இருக்கிற அந்த சாராம்சங்கள் இவங்களை ஆளுகைக்கு வந்திருக்கு. அப்ப இந்த நாட்கள்ல வந்து இந்த காம விகாரத்துக்கு ஏதுவாகன்னு சொல்லும் பொழுது விக்கிரக வழிபாடு, விக்கிரகத்துக்கு வழிபாட்டுக்கு தங்கள் ஆவியை அர்ப்பணிச்ச கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த ஆவிகள் எல்லாம் ஆட்கொள்ளுன்ற. அப்ப விக்கிரகத்துக்கு விக்கிரக வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுது நியாய பிரமாணம் புதிய உடன்படிக்கை உபதேசத்துல இல்லாம பக்க வழியா உள்ள நுழைஞ்சா, வேறு வழியா வந்தா கள்ளனும் கொலைகாரன்றாரு, அவங்களெல்லாம் இந்த ஆவிகள் ஆளுகையில் இருக்கும் அப்படின்றாரு. அப்போ அந்த விக்கிரக ஆராதனைக்கு உட்படும் பொழுதுதான் இந்த ஆவிகள் வருது. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும், நம்முடைய தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிறன்ற. மறுதலிக்கிற இதுக்கு நல்ல உதாரணம், மீண்டும் நீங்க அந்த சீனாய் மலாடி வர சம்பவங்களை நினைச்சு பாருங்க. மோசே தேவனிடத்துல பேசிருக்கிற அந்த கொஞ்ச நாட்களுக்குள்ளாவே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, விக்கிரகத்துக்கு தான் தங்கள் ஆவியை அர்ப்பணிக்கிறாங்க. அந்நிய உபதேசத்துக்கு செவி கொடுக்கிறவங்க விக்கிரகத்தை வணங்குறாங்கன்னு அடையாளம். விக்கிரகத்தை வணங்குறாங்கன்னா உடனே சிலையை வச்சுக்கிறது என்ன அந்த இதுல எண்ணிட கூடாது. சிலை வழிபாடு இல்லாமலே விக்கிரகங்களை வணங்க முடியும். அந்நிய உபதேசத்துக்கு கல்ல உபதேசத்துக்கு செவி கொடுக்கிறவங்க விக்கிரக ஆராதனைக்காரர்கள், இதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்ப மோசே வந்து அந்த இடத்துல இல்லைன்னு அரவன் சொன்ன உடனே அந்த இடத்துல ஒரு கன்று கட்டியை உருவாக்குறாங்க. கன்று குட்டி உருவாக்கும் பொழுதெல்லாம் அந்த இடத்துல அவங்க காம விகாரத்துக்கு ஏதுவாக தங்கள் ஆவிகளை அர்ப்பணிக்கல. அவங்க செஞ்சது என்னன்னா எல்லாரும் கொடுத்து செஞ்சு அவங்க வந்து ஒரு சிலையை கன்று குட்டியை செஞ்சு வணங்க ஆரம்பிச்ச உடனே அந்த கேடான சிந்தைக்கு போகும்பொழுது கேடான ஆவிகளுடைய ஆளுகைக்கு உட்படுவாங்க. அப்ப அந்த கேடான ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்டோம்னா அது வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையை மீறி அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது அது விபச்சாரத்துக்கு உட்பட்டதா மாறுது. அதாவது வேறொருத்தனுடைய சத்தத்துக்கு போகும்பொழுது வேறனுடைய வித்தை சுமக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து காம விகாரம்ன்றது. மணவாளனுடைய வித்து இல்லாம வேறவனுடைய வித்து இருந்தா அது காம விகாரம். தெளிவா சொல்லணும்னா அந்நியனோடு கூட உறவு வைக்கிறாங்கன்றது அது அடையாளம். அதுதான் இந்த இடத்துல எழுதுறாரு. ஏன்னா நம்ம அந்த காம விகாரத்துக்கு ஏதுவாக அப்படின்னு சொன்ன உடனே உடனே ஒரு பெண்ணோடு கூட உறவு அந்த கண்ணோட்டத்திலே பாத்திரக்கூடாது. இது மாம்ச சிந்தையில நம்ம மாம்சம் அப்படி பாக்குறது அது உலகத்துல இருக்குது. உலகத்துல அதுக்கு சொல்லுவாங்க காம விகாரத்துல இருக்கிறா அப்படின்னு. அந்த இதில் தேவன் இங்க வந்து யூதா தீர்க்க தரிசி அதை சொல்ல வரல. அதனாலதான் ஒன்றான மெய் தேவனையும் ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிறேன்றாரு. அப்போ அவருடைய வார்த்தை அவருடைய வித்தை மீறும் பொழுது வேற அந்நியனுடைய வித்து உள்ளவர் அது காம விகாரம்ன்றார். நீ அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது நீ விபச்சாரத்துக்கு உட்பட்டுட்டேன். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அவங்க நியாய பிரமாணங்களை போதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இந்த அந்த டிராத்தாலாம் அவனுடைய கருத்துல கொடுக்கப்பட்டிருந்தது. நியாயப்பிரமாணத்தை போதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நியாயப்பிரமாணத்தை போதிக்க ஆரம்பிச்சனாலதான் இன்னைக்கு வந்து தேவன் நியாயப்பிரமாணத்தினுடைய சகல சம்பிரதாயம் எல்லாம் சிலுவையில அறையப்பட்டும் அந்த கிரியைகளை உள்ள தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு சபைகளுக்குள்ள அறுப்பின் பண்டிகை வந்தது, சபைகளுக்குள்ள சேர்ப்பின் பண்டிகை வந்தது, சபைகளுக்குள்ள முதற் பணி ஆட்டை கொண்டாந்து கொடுன்றாங்க, முதற் பணி கோழியை கொண்டாந்து கொடுன்றாங்க. அதெல்லாம் இன்னைக்கு ஏலங்கள் விடப்படுது. அப்ப இதெல்லாம் பழைய உடன்படிக்கையில இருந்த சடங்கு சம்பிரதாயங்கள். அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா அந்த வேறொருடைய வித்து உள்ள வந்தனால இது ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல யூதா எழுதுறாரு. இது காம விகாரம் அப்படின்றாரு. ஏன்னா மணவாளுடைய வித்து உனக்குள்ள இல்ல, வேறொரு வித்து வந்தனால காம விகாரத்துக்கு ஏதுவாக இதை நீ புரட்டிட்ட அப்படின்றாரு. அப்போ ஒன்றான மெய்தேவனாகிய ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிற பக்தி அற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறாரு. அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாக ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று ஆதியில எழுதியிருக்கு, பூர்வத்தில் எழுதியிருக்குன்ற. அப்ப இப்படிப்பட்ட ஆட்கள் உள்ள பிரவேசிக்கும் போது என்ன ஆகுன்னு சொன்னா அவங்க வந்து கிருபையை போக்கடிச்சாங்க. அந்த கிருபையை கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கிறாங்க. நல்ல ஆகாரத்தை கொடுத்துருக்கும் போது அதுல கொஞ்சம் சாணிய போட்டு சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். அததான் சொல்றாரு. மணவாளனுடைய வித்து அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது அதை வேறன்றார். அது காம விகாரத்துக்கு உட்பட்டதுன்றாரு. அந்த கிருபையை கொண்டு போய் நீ அங்க வைக்கிற அப்படின்றாரு. அப்ப என்ன நடக்குது பாருங்க இன்னைக்கு நாட்கள்ல. அப்ப இன்னைக்கு நாட்கள்ல கிறிஸ்தவத்தை கூர்ந்து கவனிக்கும் போது கிருபை வந்து வேற இடத்துல இருக்கு. கிருபை போக்கடிக்கப்பட்டிருக்கு. கிருபை எடுக்கப்பட்டுருச்சுன்னா ராக்காலத்துக்குள்ள போயிடுவாங்க. சவுலின் காலமுனே நம்ம நினைஞ்சு பார்க்கணும், அங்க கிருபை நீக்கப்பட்டிருச்சு. அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது நிலைவரமான ஒரு இருதயமும் நிலைவரமான ஆவி எனக்கு வேண்டாண்டவரேன்ற. நிலைவரமான ஒரு ஆவி எனக்கு வேணும், நிலைவரமான உறுதியான ஒரு இருதயம் எனக்கு வேணும். எந்த சூழ்நிலையில நான் சேர்ந்து போகாத பிடிக்கும் நிலைவரமான ஒரு இருதயம் இருக்கும். இந்த கிருபை என்னை சூழ்ந்து கொள்ள தோன்றாரு. இந்த கிருபை என்னை சூழ்ந்து கொள்ள தோன்றாரு. ஏன்னா அந்த கிருபையில பாதுகாப்பும் இருக்கு, அந்த கிருபையில பகுத்தறிவு இருக்கு, சகலமும் சேர்ந்ததுதான் அவர் இந்த கிருபைன்றாரு. அதனாலதான் சொன்னேன் நான் நேற்று தினத்துல சாவியவே கொடுத்துடுறாரு. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு தேவன் தம்முடைய கிருபையை அளிக்கிறார். அவருனா சாவியவே கொடுத்துடுறாரு. எதுக்கு ஒன்னா என்ன கேட்டுட்டு இருக்க? இரக்கம் தாரும், தயவு தாரும், அன்பு தாரும், சமாதானம் தாரும்னு எது கேட்கிற? கிருபையை நான் உன்ட்டு கொடுத்துடணும் போது அது வந்து என்ன நேரத்துல என்ன செய்யணுமோ அதை செஞ்சு வழி நடத்தும். அதுதான் இங்க எழுதுறாரு. அந்த கிருபையை வந்து கோப்படிக்கிறாங்க, காம விகாரத்துக்கு ஏதுவா புரட்டிட்டாங்கன்னு சொல்லி எழுதுறாரு. இந்த கிருபை வந்து நித்திய ஜீவன் சொல்லி பவுல் ரொம்ப அழகா எழுதுறாரு. சாரி, பேதுரு எழுதுறாரு. வாசிங்க, 1 பேதுருல 3:7.
அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவாகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாகினபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள்.
இந்த டாபிக் எடுத்தோன்னு சொன்னோம்னா வேற ஒரு பாதையில கொண்டு போயிடும். அப்போ இதுல நீங்க ஒன்னே ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும், மனைவியானவள் பலவீனமான பாண்டமா இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடும் அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு பாங்க. அதாவது நித்திய ஜீவனாகிய கிருபை அப்படின்றத உங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டுறதுக்காக இந்த வசனத்தை எடுத்தேன். புருஷன் மனைவி இந்த சப்ஜெக்ட் எடுத்தோம்னு சொன்னோம்னா இது வேறொரு டாபிக்ல போயிடும், அதிக நேரம் இல்ல. கர்த்தர் சித்தமானால் இன்னொரு நாள் நம்ம அதை பார்ப்போம். அப்ப நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்கள் ஆனபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள் அப்படின்றார். அதனால நித்திய ஜீவன் என்பது கிருபை, கிருபைனா அடுத்த கிருபையினுடைய மறுபடியே நித்திய ஜீவன். அதனால அந்தவரை இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னா இவர் கிருபையின் உருவமா இங்க நிக்கிறாரு. அப்ப கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டவன் கிருபையை சுதந்திரிக்கிறான், அவன் நியாயப்பிரமாணத்திலிருந்து நீங்களாகிறான். கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டவன் கிருபையை சுதந்திரிக்கிறான், அவன் நியாயப்பிரமாணத்துக்கு உட்படிக்க முடிக்க காம விகாரத்துக்கு உட்படுறான், அதே அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான். கிருபையை சுதந்திரித்தவன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறான். அப்ப கிருபை போக்கடிக்காம இருக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. பாருங்க ரொம்ப அழகா எழுதுறாரு பவுல் ரோமர்ல 6வது அதிகாரத்துல 23வது வசனத்துல வாசிப்போ. ரோமர் 6:23,
பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன்.
நித்திய ஜீவன் ரொம்ப தெளிவா எழுதுறாரு, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப இந்த பாவம் வந்து நியாயப்பிரமாணத்தின் துர்க்கிரியைகளினாலே உண்டாகுது, அன்னைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது காம விகாரத்துக்கு ஏதுவாகுது, இதுக்கு கிடைக்கக்கூடியது மரணம்ன்ற, ஏன்னா கிருபை போக்கடிக்கப்பட்டுருச்சு. ஆனா நம்முடைய கர்த்தராகிய தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் அப்படின்றது. ஏற்கனவே வாச்ச 1 பேதுரு 3:7 நித்திய ஜீவனாகிய கிருபைன்றது இங்க சொல்றாரு. தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன்றார். அது வந்து கிருபையின் வரம் அப்படின்றார், நித்திய ஜீவன். அதான் சொன்னேன், கிருபைக்குள்ள இருக்கிற அந்த தயவு இரக்கம் தேவனிடத்துல திருப்பி விசுவாசத்துக்குள்ள கொண்டு வந்து மகிழ்ச்சியை சுதந்திரத்து சமாதானத்துக்குள்ள பிரவேசித்து நித்திய ஜீவன்ல கொண்டு போய் விடுது. இவ அத்தனையும் அந்த கிருபைங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள அடங்கியிருக்கு. அதனால கிருபன்னா தயவுன்னு சொல்ல முடியாது, கிருபன்னா இறக்கம்னு சொல்லி முடிச்சிட முடியாது. சகலத்தினுடைய ஒரு சகலத்தையும் சுமந்திருக்கிற ஒரு பெயர் அது கிருபை. அந்த பெயருக்கு ஒரு உருவம் கொடுக்கிறார் தேவன், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கலாம், எபேசியர் 1வது அதிகாரத்துல 3-8 வாசிங்க.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோஸ்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாததுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருன்ன தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவ மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினவர்.
இந்த அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா வீட்டுல வாசிங்க. அதாவது அந்த கிருபையின் மூலமாக தேவன் நமக்கு சகலத்தையும் ஞானத்தோடும் அறிவோடு புத்தியோடும் எங்களிடத்துல அவர் பெருக பண்ணினான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து எழுதுறாங்க. அதை எப்படி நாங்க செயல்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் பேசப்பட்டிருந்த போது எழுதி கொடுக்குறாரு. அப்ப இந்த வசனத்தை நம்ம கூர்ந்து இது வரைக்கும் வாசிக்கும் பொழுது கிருபை என்பது என்னன்றத பார்த்தோம். கிருபை எப்படிலாம் போக்கடிக்கப்பட்டது ஆதியில, கிருபை இப்ப எப்படிலாம் போக்கடிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ பாவம் செய்யும் பொழுது அதுக்கு சம்பளம் மரணமாகவும், தேவனுடைய கிருபை வரமோ நம்ம நித்திய ஜீவனாகிய அந்த கிருபையை சுதந்திரித்தவங்களுக்கு தேவன் அந்த நித்திய ஜீவனை கொடுப்பது உண்மை உறுதின்றத நம்ம பார்த்தோம். அப்ப இதை வந்து தேவன் எங்களுக்கு அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்துல பெருக பண்ணினார் அப்படின்றார். அப்ப இது பவுல் சொன்னதா எடுத்துக்காம நம்மளும் அந்த விசுவாச அறிக்கையை போய் அறிக்கையிட்டு தேவன் நமக்கு கிருபையையும் அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்துல பெருக பண்ணனால அது ஞானமாக புத்தியாக செயல்படுத்துற அந்த ஆவியில நடத்தப்படுவோம் சொல்லி விசுவாசித்து தேவனிடத்துல அறிக்கையிடுவோம். கர்த்தர் நிச்சயமாக அந்த கிருபையின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார், அது நிச்சயம் நம்மள வழி நடத்தும். ஆமென்.